தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சுவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
வணக்கம் நேயர்களே. உண்மையிலேயே பல அன்பர்கள், மத வேறுபாடு இல்லாமல் பல்வேறு அன்பர்கள் இங்கே எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டும் அவற்றை பற்றிய விளக்கங்களை அறிந்தும் எங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியமான நிகழ்வையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மூலம் தாங்கள் ஒரு பரந்த மனப்பான்மையை பெற்றதாக பல அன்பர்கள் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்த வேண்டிய முக்கிய காரணம் பற்றி சென்ற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். என்றாலும் இதிலே இணைந்து கொள்கிற, புதிதாக இணைந்து கொள்கிற நேயர்களுக்காக நாங்கள் இதற்கு அந்த விளக்கத்தை திரும்பவும் கூற ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி வானொலியில் மூலமாக போய்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி பலரது வேண்டுகோளுக்கிணங்க ஐரோப்பிய நாடுகள், அரேபிய நாடுகளிலே இருக்கின்ற மக்கள், எமது சைவ மக்கள், பிற மதத்தவர்கள், தமிழ் தெரிந்த அன்பர்கள் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிற்றலை வரிசையிலே இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்திருக்கிறார் இந்த நிலைய அதிபர் ராஜ்குமார் அவர்கள். எனவே இது ஒரு மைல்கல் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பல அன்பர்கள் ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனி, நோர்வே போன்ற நாடுகளில் இருந்து எங்களோடு பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அநேகமாக கணனி மூலமாகத்தான் இந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கு இந்த தொடர்பு கிடைக்காமல் போறதாகவும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த சிற்றலை மூலமாக இந்த நிகழ்வு நடைபெறுவது அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எனவே நாங்கள் பல்வேறு வகையான நிகழ்வுகளை இங்கே எடுத்து வரும்போது நீங்களும் உங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து வருகிறோம். எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி என்பதையே பலரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விஷயம், மதர்ஸ் டே என்று இவர்கள் பிரகடனப்படுத்திய இந்த நாளில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன விடயங்கள் நடைபெறும் என்பது. ஆனால் சைவர்களாகிய நாங்கள் சித்ரா பௌர்ணமியில்தான் அன்னியர் தினம் என்று சொல்லி நாங்கள் அவர்களுடைய நாளை காலையில் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று அவர்களுக்கான பல்வேறு கிரியைகளை சிரார்த்த தினமாக நாங்கள் அனுபவித்து செய்கிறோம். இது ஒரு பொதுவான ஒரு சிரார்த்த தினமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தவிர அந்நியர்கள் இழந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட தினத்திலே திதி வரும் பொழுது, அதை நாங்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த திதி வந்து ஏற்கனவே டாக்டர் அவர்கள் கூறிய மாதிரி சில சில வித்தியாசங்கள் நாட்களிலே வித்தியாசமாக வரும். ஏனென்றால் அந்த கணித முறைப்படி. எனவே அந்த திதி எப்பொழுது வருகிறது என்பதை நாங்கள் அவதானித்து அன்றைக்கு வீட்டிலே நாங்கள் அதை அனுஷ்டிக்கிறோம். சிலர் கோவிலுக்கு போய் அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அந்த மாதிரியான திதியை தெரியாதவர்கள் சித்ரா பௌர்ணமி என்ற அந்த நாளிலே நாங்கள் அதை செய்கிறோம். இது வந்து சைவ அன்பர்களுடைய ஒரு வழக்கம். ஆனால் இந்த கனடா நாட்டிலே நாளைக்கு நாடு முழுவதும் இந்த மதர்ஸ் டே அனுஷ்டிக்கப்படுகிறது. அவர்கள் அந்த நாட்களிலே இறந்த அவர்களுடைய நினைவு தினத்தையும் நினைவு கூறுவதோடு இருப்பவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை போய் சென்று சந்தித்து அவர்களுக்கு சிறு சிறு பூச்செண்டோ அல்லது ஏதாவது சன்மானமோ கொடுத்து, அல்லது அவர்களை கூட்டிச் சென்று விருந்து அளித்து பல்வேறு வழிகளிலே அவர்களை குதூகலப்படுத்துகிறார்கள். இங்கே இந்த அன்னையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பல முறை எங்களுடைய வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எடுத்து வந்திருக்கிறோம். தாயானவள் செய்கின்ற அந்த தியாகம் என்று கூட சொல்லலாம், அது உண்மையிலேயே போற்ற தகுந்தது. அன்னைக்கு முதலிடம் கொடுத்து எங்களுடைய சம்பிரதாயம் இல்லத்தரசி என்ற அந்த ஒரு இலக்கண வரம்புக்குள்ளே நின்று தாயை சிறந்தொரு கோயிலும் இல்லை என்ற அந்த முதுமொழிக்கேற்ப பல்வேறு சிறப்பான கைங்கரியங்களில் நாங்கள் ஈடுபடுவது வழக்கம். என்றாலும் சிலர் அந்த பாரம்பரிய நிகழ்வுகளை மறந்து துன்புறுத்தல், அவர்களை மனம் நோக வைத்தல் போன்ற விடயங்களில் கூட ஈடுபடுகிறார்கள். அது ஒரு உண்மையிலேயே ஏற்ற தகுந்த செயல் அல்ல. இப்ப அன்னை மனம் கோணினால் அவருடைய குடும்ப வாழ்வு சிறப்புற அமையாது என்பதை பலமுறை இங்கே டாக்டர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த அன்னைய தினம் பற்றிய விளக்கத்தை டாக்டர் லம்போதன் அவர்கள் இங்கே கலையத்து வந்திருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, மீண்டும் உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாளைய தினம் கனடாவிலே மதர்ஸ் டே அன்னையர் தினமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. மற்ற நாடுகளிலேயும் இந்த அன்னையர் தினம் வெவ்வேறு நாட்களில் நிர்ணயிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்ற வளமை இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், தாயை சிறந்தொரு கோயிலும் இல்லை என்பது எமது தமிழ் மக்களுடைய முதுமொழி. தாய் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை எதற்கு ஒப்பிடுவது என்று வரும்பொழுது அவர்கள் இறைவனை தாயோடு ஒப்பிடுகின்றார்கள். மாணிக்க வாசகர் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, இந்த உலகத்திலே சிறந்த உறவு எமக்கு தாய், அந்த தாயிலும் பார்க்க சிறந்த உறவு நீ என்று சொல்லி இறைவனை பாடுகின்றார். அதேபோல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று பாடுகின்றார். அதாவது வேலைக்கு வேலை குழந்தைக்கு நினைந்து நினைந்து பாலை ஊட்டி வளர்க்கின்ற தாயை விட எனக்கு நீ சிறந்தவன் என்ற கருத்திலே அவர் இறைவனை சொல்லுகின்றார். லலிதா சகஸ்ட நாமம், அம்பாளுக்குரிய ஆயிரம் நாமங்களை சொல்லுவார்கள். லலிதா சகஸ்ட நாமம், ஸ்ரீ லலிதா சகஸ்ட நாமத்தினுடைய முதலாவது நாமம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்று தொடங்குகின்றது. மாதா என்றால் தாய். இந்த மாதா என்ற சொல்லு ஒரு சமஸ்கிருத சொல்லு. இந்த மாதா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்துதான் மதர் என்ற ஆங்கில சொல்லு வந்தது. அந்த வித்து ஒன்று. அதே மாதிரி பிதா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து ஃபாதர், சோதர என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து சகோதர என்ற சிஸ்டர் என்று வந்தது. இப்படிக்கான அடிப்படை ஒற்றுமைகள் இருக்கின்ற இந்த மொழி ஒற்றுமைகள். இறைவனை நாங்கள் இறைவனை மாதாவாக தாயாக வழங்குகின்ற மரபு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சமயங்களில் எமது சமயத்திற்கு மட்டும்தான் உண்டு. வேறு ஒரு சமயத்திலும் அந்த மரபு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சமயங்களில் கிடையாது.
தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பது
இறைவனை தாயாக வழிபடுகின்ற வழிபாடு. எல்லா மதங்களும் இறைவனை தந்தையே அத்தனை என்று சொல்லுகின்றன, பிதாவே என்று சொல்லுகின்றன, இந்து மதமும் சொல்லுகின்றது. ஆனாலும் இறைவனை தாயே அன்னையே அம்மா என்று சொல்லுகின்ற மரபு, இறையம்மா என்று சொல்லுகின்ற மரபு இந்து மதத்திலே மட்டுமே உள்ள ஒன்று.
அது ஒரு சிறப்பான,
அது ஒரு சிறப்பு அம்சம் சொல்லுவார்கள். அந்த அவ்வளவு முக்கியத்துவம் அது இறைக்கு இருக்கு. சொல்லுவார்கள் பாகம் பெண்ணுரு ஆணாய் போட்டி, ஆண் பாதி பெண் பாதியாகத்தான் இறையை வைத்திருக்கின்றார்கள். அவர் சொல்லுவார்கள் இறைவனை கூட தாயாக சொல்லுவதற்கு சொல்றார்கள், எங்களுக்கு எங்களுக்கு இந்த புறப்பிலே எங்களுக்கு இந்த உடம்பை தந்தவர்கள் எம்முடைய தாய் தந்தை. அப்ப அவர்களை நாங்கள் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த கடமைப்பாடும் அன்பும் பாசமும் இந்த பிறவிக்கு மட்டும்தான் உரியது. நாங்கள் இந்த பிறவியிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோம், அவர்களுக்கு கடப்பாடுடையவர்களா இருக்கின்றோம், அன்புடையவர்களா இருக்கின்றோம், அவர்களை வணங்குகின்றோம். ஆனா அடுத்த பிறவியிலே போய் நாங்கள் வணங்குகின்றோமா? இங்கே நாங்கள் எமது பிறவியிலே இந்த பிறவியிலே வந்தவர்கள் எம்முடைய முன்ஜென்மத்து தாதியந்தையரை வணங்குகின்றோமா என்றால் இல்லை. இப்ப இந்த பிறப்பிலே எமக்கு தாதியந்தியருக்கு செல்ல வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இந்த பிறப்பிலேயே எங்களுக்கு இருக்கின்ற மானிட உறவுகளிலே சிறப்பான உறவு தாய் பிள்ளை உறவு, ஒரு தன்னலம் கருதாத உறவு என்று சொல்லுவார்கள், அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுவார்கள். அந்த அன்கண்டிஷனல் லவ், தன்னலம் கருதாத, தன்னை தனக்கென்று ஒன்றும் கருதாமல் அந்த குழந்தைக்கென்று அன்போடு கருதுகின்ற அந்த பாசம், அந்த கருணை, அந்த தயை இந்த உலகத்திலே இந்த தாய் பிள்ளை உறவுக்கு இருக்கின்றது. ஆனப்படினால்தான் இந்த உறவுகளுக்குள்ளேயே தாயை சிறந்ததாக வைத்தார்கள். வேதங்களும் கூட மாத்ரு தேவோ பவ, தாயை வணங்கு, பித்ரு தேவோ பவ, தந்தையை வணங்கு, ஆச்சாரிய தேவோ பவ, குருவை வணங்கு, அதிதி தேவோ பவ, விருந்தினர்களை வணங்கு என்று சொல்லுகின்றது. இந்த மாத்ரு தேவோ பவ என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்த பிறப்பிலே எமது தாயை வணங்குகின்றது ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக எல்லா பிறப்புக்கும் ஏழேழு ஜென்மங்களுக்கும் கோடானு கோடி பிறவிகளுக்கும் நமக்கு தாய் தந்தையராக இருப்பது இறைவன் இல்லையா? அப்ப இறைவனை இறவியை சொல்வார்கள் ஜெகன்மாதா, உலகத்துக்கே அவள் தாய், உலகத்துக்கே அவள் தாய். ஜகத்குரு என்றால் உலகத்துக்கே குரு. பாகுபாடு இல்லாமல், மத வேறுபாடு, இன வேறுபாடு, பண்பாட்டு வேறு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் குருவாக இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர் தான் ஜகத்குரு. அவர் ஒரு ஒரு பிரிவுக்கு, ஒரு செக்டுக்கு அல்லது ஒரு பிரிவுக்கு, ஒரு பிலோசபிக்கு உட்பட்டவர் அல்ல. அதே மாதிரியாக ஜெகன் மாதா என்றால் உலகம் முழுமைக்கும் மாதாவாயிருக்கக்கூடிய தன்மை பெற்றது இறைவிக்கை சொல்லுவார்கள். அப்ப எப்படி இறைவன் எங்களுக்கு தாய் தந்தையராகிறான் என்று சொன்னால், பலர் கேட்பார்கள் இந்த உயிர்கள் எல்லாம் வந்தது சரி, இந்த புறவிகள் எல்லாம் எப்படி வருகின்றது? நாம் செய்கின்ற கர்மங்களினாலே, வினையினாலே வருகின்றது. நாங்கள் ஒரு தீய செயல் செய்தால், நல்ல செயல் செய்தால் அதை அனுபவிப்பதற்காக பிறவியை எடுக்கின்றோம். அதெல்லாம் சரி. அப்படி என்று சொன்னால் முதல் வினை எப்பொழுது செய்யப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது இல்லையா? எல்லா மதங்களிலேயும் இந்த கேள்வி இருக்கின்றது, மனிதன் எப்பொழுது முதல் பாவத்தை செய்தான் என்ற கேள்விகளுக்கு மற்ற மதங்கள் ஒவ்வொரு விடைகளை சொல்லுகின்றன. ஆனால் சைவம் சொல்லுகின்றது என்று கேட்டால், இது வந்து ஒரு பாவத்துக்கான தண்டனையாக இந்த பிறப்பு வரவில்லை. அதாவது மனிதன் பிறந்து இந்த பிறப்புகளிலே வந்திருப்பது ஒரு பாவத்துக்கான தண்டனையாக இல்ல, இது ஒரு மீட்புக்கான வழி. பார்ஷியல் லிபரேஷன் அல்ல, இன்டர்மீடியட் லிபரேஷன். ஆதியிலே உயிர் எடுப்பதற்கு முந்தைய காலத்திலே எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள், உயிர் எடுப்பதற்கு உயிர்களுடைய எண்ணிக்கை வந்து எண்ணிலி, இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ். அதே அந்த இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ்ல இன்னும் இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் அந்த பிறப்பு எடுக்காத நிலையிலேயே இருக்கின்றன. ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட், பிஃபோர் டேக்கிங் தி பர்த். அந்த நிலையிலே உயிர்கள் எப்படி இருக்கின்றன என்றால், அவர்களுக்கு கருவி கரணங்கள் ஒன்றும் கிடையாது. கண் கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, மனம் கிடையாது சிந்திப்பதற்கு, புத்தி கிடையாது, கான்ஷியஸ்னஸ் அல்லது சித்தம் கூட கிடையாது, ஒரு நான் என்ற உணர்வு கூட கிடையாது. அப்படி ஒரு அந்த உயிர் இருக்கின்ற நிலையிலே அத்தை டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ இருளிலே முழுங்கி அந்த உயிர் ஒரு கேவல நிலையிலே இருக்கின்றது. இது அனாதி கேவல
நிலை,
கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த இமை. அதாவது இந்த ஆணவத்தினாலே சூழப்பட்டு இருட்டறையிலே இருக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், ஒரு கண் இல்லாத குழந்தையை இருட்டறைக்குள்ளே விட்ட மாதிரி இந்த உயிர்கள் இருக்கின்றன. ஒரு உணர்வில்லை, ஒரு உயிர், ஒரு தன்மை இல்லை, ஒரு அனுபவம் இல்லாமல் கிடக்கின்றன. இப்படி இருந்த எங்களுக்கு இறைவன் கருவிகரணங்களை கொடுத்து ஒரு பிறப்பை கொடுக்கின்றான். அது பாஷல் லிபரேஷன் சொல்லுவார்கள். கட்டுண்டு இருந்தகமை வெளியில் விட்டு, அவை இந்த மனித பிறவி எடுத்தது வந்து நாங்கள் தண்டனையாக வந்ததல்ல. எங்களுக்கு அவர் எங்கள் மேற்கொண்ட உயிர்கள் மேற்கொண்ட கருணையினாலே இப்படி எல்லாம் இருக்கின்ற உயிர்கள், இப்படி எல்லாம் ஒரு அனுபவம் இல்லாமல் கல்லு போலே கட்டுண்டு இருளிலே கிடக்கின்ற உயிர்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்து, அந்த அனுபவத்துக்காக இந்த உலகங்களை படைத்து, இந்த உலகங்களிலே இருக்கின்ற போகங்களை படைத்து, புவனங்களை படைத்து, இந்த உயிர்களுக்குரிய உடல்களையும் தந்து இறைவன் விடுகின்றான். இதுதான் இந்த படைப்பு. அப்ப இறைவனுடைய படைப்பு வந்து எங்கள் மேல் கொண்ட அருள் அல்லது கருணையினாலே அப்படி விடும் பொழுது எங்களுக்கு ஃப்ரீ வில் அல்லது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தந்து விடுகின்றார், பகுத்தறிவன் தந்து விடுகின்றார் மனித பிறவிக்கு. அப்ப அதிலே எங்களுடைய சுதந்திரம் இருக்கின்றது. இதிலே கோடான கோடி தலைவர்கள் பொருண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து எமது வினைகளுக்கு நாமே பொறுப்பாளியாக இருந்து எமது மீட்பை நாமே தேடிக்கொள்ள வகை செய்து தொடுத்தது இந்த படைப்பு. இப்படி உயிர்களுக்கு இறைவன் உடல் கொடுக்கின்ற பொழுது உயிர்களுக்கு ஒன்றை யானையாக படைத்து, இன்னொன்றை பூனையாக படைத்து, இன்னொன்றை எறும்பாக படைத்து, இன்னொன்றை மனிதனாக படைக்கவில்லை. அப்படி படைத்தால் அவர் பாரபுட்சம் அல்லவர் கடவுளாக இருக்கின்றார் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் சமமான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்று வரும் இல்லையா? ஆகவே முதலாவது படைப்பின் பொழுது எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஒரே உடம்பைத்தான் கொடுத்தான். அது புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுடம்பு, சப்டில் பாடி, எலிமெண்ட் 8 பாடி என்று சொல்லுவார்கள். அந்த 8 பாடியிலே சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் என்று சப்டில் எலிமெண்ட்ஸ் தன்மாத்திரைகள் 5 வைத்து அத்தோடு மனம் புத்தி அகங்கார் என்று சொல்லப்படுகின்ற 3 அந்த கரணங்களை சைக்கிக் ஃபேக்கல்டிஸையும் வைக்க, மனம் வந்தவுடனேயே மனத்தால் நினைத்தே அது அந்த உயிர் கருமாவை செய்ய தொடங்க, அதன் விளைவாக புறவிகள். இதுதான் இந்த கோழி முதல் வந்ததா முட்டை முதல் வந்ததா என்ற கேள்விக்கு விடை. இவ்வாறு உயிர்கள் எல்லாவற்றுக்கும் சமமான பிறப்பை தான் இறைவன் கொடுத்தான். அதான் சொல்வான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். வள்ளுவர் குறள்ல சொல்றார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். சில சொல்லுவார்கள் இது ஜாதி வேற்றுமையை குறிப்பதற்காக, எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறார் என்று கொள்வதற்காக சொன்னதுண்டு. அப்படி என்று சொன்னால் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இருக்க மாட்டார், எல்லா மனிதர்க்கும் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். இவர் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இருக்கின்றார். இது இறைவனுடைய முதலாவது உடம்பு, முதல் உட்பவம் என்று சொல்லுவார்கள். இப்படி எங்கள் உயிரில இருக்கிற அந்த யானை முதல் எறும்பு வரை இருக்கிற அத்தனை உலக ஜீவராசிகளுக்கும், இந்த பூலோகத்திலே இருக்கின்ற மட்டுமல்ல இதற்கு அப்பால் இருக்கிற அண்ட சராசரங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான அண்ட சராசரங்கள் இருக்கின்றன. வானவியல் இன்றைக்கு அதை பரலல் யூனிவர்சஸ் என்று சொல்லுகின்றது. அந்த அண்ட சராசரங்களிலே கூட எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான அண்ட சராசரங்களிலே வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த படைப்பின் ரகசியம் இதுதான், அவர் கொடுத்த முதல் உடம்பு. அப்படி எங்களுக்கு உடலை கொடுத்தபடியினால்தான் இறையை நாங்கள் தந்தையே தாயே என்று சொல்லுகின்றோம். எல்லா மதங்களும் கூறுகின்றன பிதாவே பிதாவே என்று. ஆனால் ஏன் அவர் எங்களுக்கு பிதா என்று சொன்னால், எங்களுக்கு இந்த முதலாவது உடம்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த புரியட்ட காயத்தை கொடுத்து, அந்த கட்டுண்ட நிலையில் இருட்டறையில் கண்ணில்லாத குழந்தையைப் போல கட்டுநிருந்த எம்மை வெளியில் விட்ட அந்த இறைவன் அந்த உடம்பு கொடுத்தபடியினாலே அவர் எமக்கு தகப்பன். அந்த உடம்பை தந்தபடியினாலே அவர் எமக்கு தாய். அதுதான் இந்த சைவத்தினுடைய தத்துவம். அப்ப இறைவனை அம்பாளாக வழிபடுகின்ற பொழுது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்பது அவளுடைய 1008 நாமங்களில் முதலாவது நாமமாக வருகின்றது. மாதாவை சொல்லுகின்ற நாமம் முதலாவதாக வருகின்றது. ஆகவே இந்த அன்னையர் தினம் என்கின்ற பொழுது உம்மை பெற்ற தந்தை தாயர்களை நாங்கள் வணங்கி வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்ற அதே வேளையிலே, அவர்கள் நினைவு கூறுகின்ற அதே வேளையிலே, எமது மரபிலே நாம் அன்னையர் வழி, எமது தாய் வழியிலே அவர்கள் காலமாயிருந்தால் கூட, அவர்கள் மரணித்திருந்தால் கூட, அவர்களை நினைவு கூர்ந்து அந்த அன்னையர் தினம் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் வளமையாக அவர்களுக்கு திதி சித்திரா பௌர்ணமியிலே அதை செய்கின்றோம். அதே மாதிரியாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதை செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே தாயை நினைந்து, தாய் வழியை பிறந்த எத்தனையோ கூடானு கோணிக்கணக்கான மூதாதையர்களை நினைந்து அவர்களுக்காக பித்ரு தர்ப்பணம் அல்லது அவர்களுக்கான அந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்வது எமது சம்பிரதாயத்திலே இருக்கின்றது. இப்படி எல்லா மாசங்களும் செய்ய முடியாதவர்கள் சித்திரை மாதத்திலே வர இந்த பௌர்ணமியிலே அதை செய்கிறார்கள். அப்ப இது தாய் வழி என்றால் தாய்க்கு மட்டுமல்ல, பல பேர் கேட்பார்கள் இந்த தாய் வந்து புறப்படுத்திருந்தால், இறந்திருந்து இப்ப புறப்படுத்திருந்தால் நான் இதை செய்ய வேணுமா என்று கேட்பார்கள். இது தாய் மட்டுமல்ல, தாய் வழி, தாய் வழியினுடைய உடன் பிறந்த சகோதரங்கள், அவர்களுடைய தாய் தந்தை பாட்டன் மாமன் மாமி என்று சொல்லி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இல்லையா? எங்கள் எல்லாருக்கும் எங்கள் உடம்பிலே மரபணுக்கள் இருக்கின்றன, ஜீன்ஸ் என்று சொல்லுவோம். மில்லியன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கின்றன. இன்றைக்கு விஞ்ஞானத்திலே இந்த ஜீன் மேப்பிங் வந்து இன்றைக்கு கம்ப்ளீட். என்னுடைய ஜீன்ஸை நாங்கள் ஒரு பட்டியலிட்டு பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. அப்படி இந்த அவ்வளவு ஜீன்ஸையும் எடுத்து பார்த்தால் இந்த ஜீன்ஸ் எங்கே இருந்து வந்ததென்றால் தாய் வழியிலும் தந்தை வழியிலும் இருந்துதான் வந்தது. இந்த தாய் வழியிலும் தந்த வழியிலும் இருந்து வந்த இந்த பரம்பரை அழகுகளை தந்த எமது மூதாதையர்களுக்கு எமது நன்றிக் கடனை செலுத்துவதுதான் இந்த நாள். இந்த நாள் அப்ப நான் எங்களுடைய அன்னையர் தினம் என்கின்ற பொழுது இந்த இந்த எமது பாரம்பரியமான அந்த பித்ரு கடனையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு உயிரோடு இருக்கும் பொழுதே பெற்றோரை பேணி வர வேண்டியது ஒரு கடமை,
கனம் பண்ணுதல்.
பல பேருக்கு மிக பிரச்சனையாக இருப்பது உண்டு. அவர்கள் திருமணம் செய்தவுடன் அவர்களுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய
தூண்டுதல்னால
அல்லது இடையீட்டினால அவர்கள் இந்த கடமையில் இருந்து வலுவுகின்றார்கள். இது மறக்க முடியாத உண்மை. இது எல்லா வீட்டிலையும் இருக்குது. எங்கட வீடு உங்களோட வீடு இல்ல, தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன். எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்றால், திருமண பந்தத்துக்கு பிறகு கணவனுடைய தாய் தந்தையரை கணவன் பராமரிப்பதையோ பார்ப்பதையோ கவனிப்பதையோ மனைவியோ மனைவியினுடைய தாய் தந்தையரோ உறவினரோ விரும்புவதில்லை. அதே மாதிரியாக மனைவியினுடைய தாய் தந்தையர் அல்லது உறவினர்களை மனைவி பராமரிப்பதை கவனிப்பதை கணவனோ கணவனுடைய தாய் தந்தையரோ விரும்புவதில்லை. இது ஒரு ஜெனரல் ட்ரூத்தாக, ஒரு பிட் ட்ரூத் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த குடும்பத்திலே ஈடுபடுகின்ற கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அந்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உண்டு. அதாவது அழுத்தங்களுக்கு விட்டு கொடுத்து தங்கள் தர்மத்திலிருந்து கடவினர் தலைவர் சொல்லுவார்கள், அதை ஃபேமிலிக்காக அப்படி செய்து போட்டோம் அல்லது வீட்டில் சுமூகமா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி கொஞ்சம் விட்டுட்டோம் அல்ல ஒன்னு செய்ய இயலாது அப்படி சொல்லவர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள்.
குடும்ப உறவுக்காக தாய்
தந்தையர்களை கொஞ்சம் கவனிக்கா விடுறதுன்றது. ஆனால் இப்படி செய்வது என்னத்துக்காக? உங்கள் பிள்ளைகள் நல்லா வர வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் உங்கள் பெற்றோருடைய வயிறு எரிந்தால், மனம் எரிந்தால், அந்த மனத்திலே கவலை இருந்தால், அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்தினால், நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நல்லா வர மாட்டார்கள். அனுபவத்திலே பார்க்கிறோம், பல பேர் இருக்கிறார்கள் இப்படி, எல்லாம் நல்லவர்கள் ஆனால் கணவனுடைய தாய் தகப்பனை பார்க்க விட மாட்டார்கள். அதே மாதிரியாக பல பேர் பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், மனைவனுடைய தாய் தந்தையரை பார்க்க விடும். அப்படி இருக்கிற ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்படி இருந்தால் அந்த அந்த அதனுடைய தாக்கம் அந்த பிள்ளைகளே தருகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்துக்கென்று உங்கள் பெற்றோரை நீங்கள் விட்டு கொடுத்தால் அந்த குடும்பத்திலே அந்த தாக்கம் வருகின்றது. அந்த பிள்ளைகளுக்கு கல்வியிலே தடங்கள் வருகின்றது,
முன்னேற்றத்திலே
தடங்கள் வருகின்றது, திருமண தடைகள் வருகின்றது, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்றது, விபத்துகள் வருகின்றது, ஆல்கஹோல் ட்ரக்ஸ் பிரச்சனைகள் வருகின்றது. இப்படி கலவிதமான இடையூறுகளாக அது வந்து தேடுகின்றது. அனுமதியினாலே தயவு செய்து இதை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள், இது விளையாட்டல்ல, சொல்லிக்கொண்டிருப்பது காஸ்மிக் ட்ரூத். இது ஒன்றும் லம்போதர் டாக்டர் லம்போதருடைய பர்சனல் ஒப்பீனியன் அல்ல. இது எமது நூல்களிலே எமது
அனுபவங்களிலே
காணப்பட்டதைத்தான் நாங்கள் சொல்லுவது.
டாக்டர், இதிலே ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் நினைக்கிறேன். இடையில இப்ப நாளைக்கென்று சொல்லி கனடா நாட்டிலே இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் அந்நிய தினம் என்று. அதற்கு ஏதாவதான ஒரு காரண காரியம் இருக்கும் நினைக்கிறீர்கள்?